भगवते वासुदेवाय
ओम नमो भगवते वासुदेवाय
ओम नमो भगवते वासुदेवाय
श्रीमद् भगवद् गीता उन्माय उरविल As it is, chapter 10, text 2, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Bhagavad Gita Unmai Revil, Adhyayam 10, Padam 2, Mulibherpu Porulurai Valangyavar, Devatra Abhayachananda Bhaktivedanta Swami Prabhupada.
You can keep my speak.
You have a good strong voice. Okay. I left it somewhere behind.
Name vidu suragana prabhavang namaharshayaha ahamadir hi devanam maharshinam cha sarvashaha
Mulivarpu Devargalo peru munivargalo kuda ennude vaibhavangalai ariya maattargal enanil ella vidangalilum devargalukkum munivargalukkum mudalanavan naane Porulurai Brahma samhitayil kurippidapattirupadu pola Bhagavan Krishnare purusharavar அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை எல்லா காரணங்களின் காரணமும் அவரே எல்லா தேவர்களின் முனிவர்களின் முதலும் தாமே என்று இறைவனே இங்கு குறிப்பிடுகிறார் தேவரும் பெரும் முனிவரும் கூட கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது அவரது பெயர் மற்றும் அவரை பற்றிய பிற விஷயங்களை அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது என்றால் இந்த சிறு உலகைச் சேர்ந்த பெயரளவு அறிஞர்களின் நிலை என்ன பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதனைப் போல இவ்வுலகிற்கு ஏன் வருகிறார் சாதாரணமானாலும் மிக வினோதமான செயல்களை ஏன் செய்கிறார் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது எனவே கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு தேவையான தகுதி ஏட்டறிவு அல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் தேவர்களும் பெரும் முனிவர்களும் கூட தமது மன கற்பனையால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயன்று தோல்வியடைந்துள்ளனர் மிக பெரும் தேவர்களும் கூட முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது தமது குறைபாடுள்ள புலன்களுக்கு எட்டும் வரை கற்பனை செய்து நேர்மறையாக கடவுள் அருவமே என்றும் முடிவுக்கு அவர்கள் வரலாம் அல்லது ஜடத்தின் முக்குணங்களால் தோற்றுவிக்கப்படாத ஏதோ ஒன்று என்று அவர்கள் எண்ணலாம் மனக்கற்பனையால் எதையேனும் செய்யலாம் ஆனால் இத்தகு அறிவீன கற்பனைகளால் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல யாரேனும் ஒருவர் பூரண உண்மையை புரிந்து கொள்ள விரும்பினால் இங்கே இறைவன் மறைமுகமாக கூறுகிறார் முழுமுதற் கடவுளான நான் இதோ இருக்கிறேன் நானே புருஷன் இதை ஒருவன் அறிய வேண்டும் சிந்தனைக்கு எட்டாதவரான இறைவன் முன்னிலையில் இருப்பதை ஒருவன் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவர் இருப்பது உண்மையே பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் இந்நூல்களிலே இருக்கும் இறைவனுடைய உரைகளை கற்பதினாலேயே நித்தியமான ஆனந்தமயமான அறிவின் பூரணமான கிருஷ்ணரை புரிந்து கொண்டு விட முடியும் இறைவனின் கீழ்ச்சக்தியில் ஏற்கனவே இருப்பவர்களால் கூட இறைவனுடைய அருவ பிரம்ம நிலை புரிந்து கொள்ளப்பட முடியும் ஆனால் உன்னதமான நிலையை வந்தடையும் வரை இறைவன் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே என்பது புரிந்து கொள்ளப்பட முடியாததாகும் கிருஷ்ணரை அவருடைய உன்னதமான நிலையை பெரும்பாலான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாததால் தான் தமது அசாதாரணமான கருணையால் அத்தகு கற்பனையாளர்களிடம் தயை காட்டுவதற்காக அவர் கீழிறங்கி வருகிறார் இருந்தும் பரமபுருஷ பகவான் இத்தகு தெய்வீக லீலைகளை செய்தும் கூட ஜடசக்தியின் கலங்கத்தால் இத்தகு கற்பனையாளர்கள் அருவ பிரம்மமே உயர்ந்தது என்று எண்ணுகின்றனர் பரமபுருஷருக்கு உண்மையாக சரணடைந்த பக்தர்களே முழுமுதற் கடவுளின் கருணையால் அவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணரை இறைவனை பற்றி அருவ பிரம்ம வாதத்தை கிருஷ்ண பக்தர்கள் லட்சியப்படுத்துவதில்லை அவர்களது நம்பிக்கையும் பக்தியும் பரமபுருஷ பகவானுக்கு சரணடையும் படியாக அவர்களை உடனே அவரது பாத கமலங்களுக்கு கொண்டு வந்து விடுகின்றன கிருஷ்ணருடைய அசாதாரணமான கருணையால் அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடிகின்றது வேறு யாரும் அவரை புரிந்து கொள்ள முடியாது பெரும் முனிவர்களும் கூட இதை ஒத்துக்கொள்கின்றனர் ஆத்மா என்பது என்ன பரமபுருஷ பகவான் யார் அந்த முழுமுதற் கடவுளையே நாம் வழிபட வேண்டும்
There has been much rivalry between Shaivites and Vaishnavas, Shaivas and Vaishnavas.
In the Pavadi Allah, Palangalan Tote, Saivar Vadukum, Vainar Vadukum, Adula, Ursila Muranbadagal, Prachanagal Irundu Vandade.
And at one point in time it was very severe. There was killing and all kinds of things.
Oru Kala Katatala, adu romba theevrama irundhathu, orthar orthar kola seiya kuda kola kuda senjirundha.
traditionally the Vaishnavas of the Ramanuja Sampradaya, they will never dream of entering a Shiva temple.
பழங்காலத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் சிவனுடைய கோயிலுக்குள்ளார் நுழையறத கற்பனை செய்து கூட பார்க்க மாட்டாங்க.
We identify ourselves as the servants of the Vaishnavas and we have entered a Shiva temple.
நாங்க வந்து நம்மள வைஷ்ணவர்களுடைய சேவகரா கருதக்கூடிய காரணத்தினால சிவபெருமானுடைய கோயிலுக்குள்ளார் நுழைஞ்சு வரோம்.
Why should we do that if we are supposed to be servants of the Vaishnavas?
நம்ம வந்து வைஷ்ணவர்களுடைய சேவகர்கள் அப்படிங்கற பட்சத்துல நம்ம ஏன் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போகணும்?
Because we on the evidence of Srimad Bhagavatam we accept not Shiva as the greatest Vaishnava.
ஏன் அப்படினா ஸ்ரீமத் பாகவதத்தை சாட்சியா வச்சு நம்ம சிவபெருமான மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவரா ஏற்றுக்கொள்றோம்.
வைஷ்ணவானம் யதா சம்பு. In Srimad Bhagavatam, Lord Shiva is given as the example of the greatest Vaishnava.
Srimad Bhagavatathila Vaishnavanam Yatha Sambhu, adhaavad Vaishnavargal migachiranda Vaishnavargalukku oru udaaranama Sivaperuman kudukapettirukkar.
Of course, that is different to the traditional Shaiva conception of Lord Shiva.
Appadi avar kudupidapettirundhalum பழங்காலம் தொட்டு வரக்கூடிய சைவர்கள் சிவபெருமானை எப்படி நினைக்கிறாங்களோ அந்த கருத்திலிருந்து இது வேறுபட்டது.
They know him as Parameshwar, the supreme controller.
சைவர்கள் சிவபெருமான பரமேஸ்வரரா கருதுறாங்க, எல்லாரையும் விட உயர்ந்த கட்டுப்பாடலா.
And the Vaishnava version is Ishvara Parama Krishna Satyadananda Vigraha Anadir Adir Govinda Sarva Karana Karanam.
ஆனா வைஷ்ணவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா எல்லா கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பரமனா இருக்கக்கூடியது பகவான் கிருஷ்ணரே, அவர் தான் சச்சிதானந்த உருவமானவர், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமா விளங்குகிறார்.
This is supported by the text of Bhagavad Gita that we just read.
அது இப்ப நம்ம படிச்ச பகவத்கீதையினுடைய பதத்துல அது உறுதி செய்யப்பட்டிருக்கு.
In which Lord Krishna states, Ahamadirhi Devanam, I am the source of all the various gods.
இந்த பதத்துல கிருஷ்ணர் சொல்றார், அகமாதீர்ஹி தேவானம், நான் தான் எல்லா விதமான தேவர்களுக்கும் மூலமா இருக்கிறேன்.
Well, if that is true, then how is Lord Shiva Parameshwar?
அது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல எப்படி சிவபெருமான பரமேஸ்வரன் அழைக்கப்படலாம்?
Well, it's true. Krishna is Parameshwar and Lord Shiva is Parameshwar.
அதுவும் உண்மைதான், கிருஷ்ணர் பரமேஸ்வரர், சிவபெருமானும் பரமேஸ்வரர் தான்.
Usually the distinction is between Vishnu and Shiva, but we generally say Krishna because we know Krishna is the origin even of the different Vishnu forms.
பொதுவா இந்த வேறுபாடு அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல சொல்லுவாங்க, ஆனா நாங்க கிருஷ்ணரை முன் வச்சு சொல்றோம். ஏன் அப்படின்னா பல்வேறு விஷ்ணு உருவங்களுக்கும் கூட கிருஷ்ணரே மூலமா இருக்கிறார்.
லார்ட் சிவா, he has various names such as Bhutanath.
சிவபெருமானுக்கு பல்வேறு நாமங்கள் இருக்கு, பூதநாத் போன்ற பெயர்கள்.
Which means that he being very kind to the ghostly beings, he gives them shelter and attempts to uplift them.
சிவபெருமான் எந்த அளவுக்கு கருணை உடையவரா இருக்கார் அப்படின்னா அவர் பூதங்களை போன்ற கீழ்நிலை உயிர்வாளிகளுக்கு கூட தஞ்சம் கொடுத்து அவங்களையும் உயர்த்தறதுக்கு முயற்சி பண்றார்.
So his jurisdiction is of this material world.
அவருடைய பகுதி என்ன அப்படினா இந்த ஜட உலகம் மொத்தமும்.
So he is Parameshwar, he is the supreme controller in the material world.
அதனால இந்த ஜட உலகத்தை பொறுத்தளவு அவரே பரமேஸ்வரர், எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய உன்னதமானவர்.
But he himself identifies himself as a servant of Lord Vishnu.
ஆனா அவரோ தன்னை வந்து விஷ்ணுவினுடைய ஒரு சேவகனா அடையாளம் கொண்டு கொள்றார்.
It's just like if you're living in Tiruvannamalai and someone introduces you to the richest man in town, they'll say, oh, he's the greatest, he's the biggest man.
இப்ப நீங்க திருவண்ணாமலையில வசிச்சிருக்கீங்க அப்படினா உங்களை வந்து ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போய் இந்த திருவண்ணாமலையில பணக்கார நபர்கிட்ட கூட்டிட்டு போய் சொன்னீங்கன்னா இவர்தான் இந்த ஊர்லயே பணக்காரர்னு சொல்லுவீங்க.
That's true.
அது உண்மைதானே?
But it's only true within a specific context.
ஆனா அது அந்த ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் தான் உண்மையா இருக்கு. அவர்தான் இருக்கறதே பெரிய பணக்காரர் அப்படிங்கறது.
So when we say, it's just the same thing if we say Lord Shiva is the supreme controller, that's true, but within a limited sphere.
அதே மாதிரிதான் சிவபெருமான் பரமேஸ்வரரா எல்லாரையும் கட்டுப்படுத்த கூடியவரா சொல்லப்பட்டார் அப்படினா அது வந்து உண்மைதான் ஆனா ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளார மட்டும்.
So people whose vision does not extend beyond the material world, they see Lord Shiva as supreme.
மக்கள் யாருடைய கண்ணோட்டமானது இந்த ஜட உலகத்தை தாண்டி போகலையோ அவங்க வந்து சிவபெருமானை முழுமுதற் கடவுளா கருதுவாங்க.
And they will cite instances just like Lord Ram is worshipping Lord Shiva at Rameswaram.
அவங்க ஒரு சில உதாரணங்களை கொடுப்பாங்க. ஒரு பாத்தீங்க அப்படினா சிவபெருமான ராமர் ராமேஸ்வரத்துல வழிபட்டாருமாங்க.
This has to be understood again contextually.
அத கூட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிந்துகொள்றது அவசியம்.
That Lord Rama, who is Lord Vishnu, but he takes the role of a human king.
ராமர் பகவான் விஷ்ணுனுடைய ஒரு அவதாரமா இருந்தாலும் அவர் வந்து ஒரு சாதாரண மனித ராஜாவினுடைய பகுதியை மேற்கொண்டிருந்தார்.
And as Maryada Purushottam, the supreme lord who establishes the proper etiquette within human society, he teaches people that we should respect Lord Shiva.
ராமர் மரியாதை புருஷோத்தமன் அழைக்கப்படுறார். அதாவது உன்னத முழுமுதற் கடவுள் எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கறத சொல்லி தரதுக்காக வந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் எல்லாரும் சிவபெருமானுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த நடவடிக்கையில அவர் செய்து
காட்டினார். இதுக்கு
இன்னொரு சாட்சி இருக்கு. அதுக்கு இன்னொரு பிரமாணம் இருக்கு.
Kshiram yatha dadhi vikara vishesha yogat sanjayatena hitatav pritagasti heto yah shambhutama pitata samupaiti karyat govindam adhi purusham tamaham vajami. In this example, Lord Shiva is compared to yogurt and Lord Vishnu or Lord Govinda to milk.
இங்க மேற்கோள் காட்டப்பட்ட பதத்துல ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது. அந்த உதாரணத்துல சிவபெருமான் தயிருக்கும் விஷ்ணு அல்லது கோவிந்தர் அவர் வந்து பாலுக்கும் ஒப்பிடப்படுறாங்க.
So what is dahi, dadhi?
தயிர் அப்படின்னா என்ன?
It's only milk.
அது பால் தான்.
If we say that this yogurt is only milk, it's completely non-different from milk, that's true.
நீங்க இந்த தயிரானது பால்ல இருந்து கொஞ்சம் கூட வேறுபடாதது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மைதான்.
So in the same way, Lord Shiva is non-different from Lord Govinda.
அதே மாதிரி சிவபெருமான் கோவிந்தர்ல இருந்து பார்க்கும்போது வேறுபடாதவர்னு சொல்லலாம்.
But at the same time, milk and yogurt are not exactly the same.
ஆனா அதே சமயத்துல பாலும் தயிரும் அப்படியே ஒன்னோட ஒன்னு சமம்னு நம்ம சொல்லிட முடியாது.
Taste is different, the effect on the body is different.
அதனுடைய ருசி வேற மாதிரி இருக்கு, அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விளைவுகள் வேற மாதிரி இருக்கு.
Another point is that from milk comes yogurt, but from yogurt you cannot get milk.
இன்னொரு கருத்து என்ன அப்படினா பால்ல இருந்து தான் தயிர் வருது, தயிர்ல இருந்து நீங்க பால் எடுக்க முடியாது.
So this is an example that Lord Shiva is only constituted of Lord Vishnu, but at the same time is different.
இந்த உதாரணத்துல வந்து நாம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படினா சிவபெருமான் பகவான் விஷ்ணுவிடமிருந்து உருவானவர்தான் அப்படிங்கறதும் அதே அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கிற பட்சத்திலயும் அங்கே வேற்றுமை இருக்குங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம்.
He is a transformed form of Lord Vishnu and his greatest devotee.
அவர் சிவபெருமான் பகவான் விஷ்ணுவினுடைய அவருடைய ஒரு விரிவங்கம், அவருடைய மிகச்சிறந்த பக்தரா கருதப்படுறார்.
So these can often be very controversial subjects.
இது அடிக்கடி ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயமா தோன்றலாம்.
Nowadays I won't be killed for saying this.
இத சொல்றது மூலமா தற்போதைய சூழ்நிலையில நான் கொல்லப்பட மாட்டேன்.
Previously it might have been very dangerous to say this.
முந்தைய காலத்துல இந்த மாதிரி சொல்லணும் அப்படினா அது ரொம்ப அபாயகரமானதா இருந்திருக்கலாம்.
Maybe in one sense it was good that that kind of tension was there. At least people were very serious about dharma.
Andha maariyana oru mana alutha makkal mathiyila irundhathu oru vidathila paartham appadina nalladhu dhaan yena makkal mathiyila dharmatha patti konja yosika koodiya thanmai irundhathu.
At least everyone believed very seriously in God. They were fighting over who he was, but they all believed in him.
எல்லா மக்கள்கிட்டுமே கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த கடவுள் யார் அப்படிங்கறதுல அவங்க சண்டை போட்டுடா கூட அவங்க எல்லாருமே கடவுள் அப்படிங்கறது மேல ஒரு நம்பிக்கை இருந்ததோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
It wasn't that the government was promoting atheism, which is going on nowadays.
தற்போதைய சூழ்நிலையில இருக்கிற மாதிரி அப்ப வந்து அரசாங்கம் நாத்திகவாதத்தை பரப்பிட்டு இருக்கலாம் கிடையாது.
Anyway, there's no need for us to here get into very controversial subjects.
இங்க நம்ம வந்து ரொம்ப முரண்பாடான விஷயங்களை உள்ள போகணும்ங்கற அவசியம் கிடையாது.
But we would like to present this message of Bhagavad Gita as it is.
ஆனா நம்ம என்ன விருப்பப்படுறோம் அப்படினா இந்த பகவத் கீதையினுடைய செய்திய அதனுடைய உள்ளது உள்ளபடி உண்மை இருள கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம்.
This verse is one of several in Bhagavad Gita in which Lord Krishna establishes his supremacy.
பகவத்கீதையில நம்ம இப்ப படிச்ச இந்த பதமானது கீதையில இருக்கக்கூடிய பல்வேறு பதங்கள்ல கிருஷ்ணர் தன்னையே முழுமுதற் கடவுளா சொல்லக்கூடிய பல்வேறு பதங்கள்ல ஒரே ஒரு பதம்.
And actually we can see there is a different result from worshiping different demigods and from worshiping Krishna.
நம்மளே பார்க்கலாம் பல்வேறு தேவர்களை வழிபடுறதுக்கும் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை.
In Bhagavad Gita also Lord Krishna says yanti deva yanti deva vrajat devam, those who worship the demigods they go to the demigods.
Bhagavad Gita ilin Krishna solrar yaar orthar devargala valibadraangalo avanga devargalta poranga na.
But those who worship me, Krishna says, they come to me.
Ana yaar orthar enna valibadraangalo Krishna solrar avanga enna vandadiraanga ngra.
So by worshiping Krishna one gets a fully transcendental effect.
Krishnara valibadrathu moolama orthar mulumayana divyamana oru vilaivu adaiyara.
If one is actually worshiping him in the proper way.
Krishnara orthar murayana vali murayana vidathra valibattar appadina inda palana ortharala adai mudiyum.
In Bhagavad Gita Lord Krishna is recommending shuddha bhakti.
Bhagavad Gita-la Krishnar shuddha bhaktiye namakku parindurikkirar.
That means worshiping Krishna without any material desire.
அப்படின கிருஷ்ணர எந்த வித ஜட ஆசைகளும் இல்லாம வழிபடுறது.
That is the nature of the jiva.
அதுதான் ஜீவனுடைய இயற்கை.
It is not that well someone likes to worship in a Christian way and someone likes to worship as a Shaiva and someone likes to worship as a Vaishnava and then God has to change according to our desire.
ஒருத்தர் வந்து கடவுளை கிறிஸ்துவ மதத்தின்படி வழிபட விருப்பப்படலாம், ஒருத்தர் வந்து சைவத்தின்படி வழிபட விருப்பப்படலாம், ஒருத்தர் வந்து வைஷ்ணவத்தின்படி வழிபட விருப்பப்படலாம். ஆனா அதுக்காக கடவுள் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிப்பார்னு அர்த்தம் கிடையாது.
But the supreme is as he is.
முழுமுதற் கடவுள் யாரோ அவர் அவராவே தான் இருக்கார்.
And it is our duty if we are interested in self realization to understand who he is and act accordingly.
அதனால தன்னுணர்வுல நம்ம தன்னுணர்வு அடையணும் அப்படிங்கறதுல நம்ம விருப்பமுடையவர்களா இருந்தோம் அப்படினா அந்த முழுமுதற் கடவுள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு அவரை திருப்திப்படுத்துறதுக்கான செயல்கள்ல நம்ம ஈடுபடணும்.
It may be that someone is born in a Christian family and therefore they think that Jesus is God.
ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கார் அப்படிங்கறனால இயேசுவை கடவுள்னு அவங்க நினைச்சிர முடியாது.
Or someone is born in a Muslim family and they have the concept of Allah. Allahu Akbar.
ஒருத்தர் முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருக்கார் அப்படிங்கறனால அவர் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட முடியாது.
Or someone is born in a general Hindu family and they have a general many gods idea.
இல்ல ஒருத்தர் வந்து பொதுவான ஒரு ஹிந்து குடும்பத்தை பிறந்திருக்கார் அப்படின்னா அதன் காரணத்தினால அவங்க வந்து பல்வேறு கடவுள்கள் இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட முடியாது.
But real God realization begins when we go beyond the conventional platform of ordinary worship.
பொதுவான வழிபாடு அப்படிங்கற இருக்கக்கூடிய தலத்தை விட்டு நம்ம எப்ப வெளியில வர்றோமோ அப்பதான் உண்மையான கடவுள் உணர்வு அப்படிங்கறது ஆரம்பமாகுது.
ஜீவந்தி தத்துவ ஜிக்ஞாச. One should be eager to inquire into the actual fact.
ஒருத்தர் வந்து உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமுடையவரா இருக்கணும்னு சொல்லப்படுது.
We should live only for the sake of understanding what is the actual reality.
உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே வாழணும்.
This reality is explained in Bhagavad, especially in Bhagavad Gita and Srimad Bhagavatam.
அந்த உண்மை என்ன அப்படிங்கறது குறிப்பா பகவத் கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் விளக்கப்பட்டிருக்கு.
Srimad Bhagavatam begins with the declaration, Vedyam Vastavam Atravastu. This is the actual message of the Vedas.
Srimad Bhagavatam eppadi aarambikkapadudhu appadina idhu dhaan vedangalude unmayana seidhi appingra vakiyathoda.
Which suggests that all the rest of the Vedas is not really the message of the Vedas.
Adan moola nam enna therinjikalam appadina vedang matra vedangalude matra pagudigalla sollapattirukka kudiyadhu vedangalude unmayana seidhi illengiradha nam therinjikalam.
And actually Lord Krishna states that in Bhagavad Gita, Trigunya Vishaya Veda, the Vedas, they deal with the three modes of material nature.
உண்மையில கிருஷ்ணர் இதை பகவத்கீதையிலேயே நமக்கு சுட்டி காட்டுறார். த்ரைகுண்ய விஷயா வேதா, இந்த வேதங்கள் மூன்று குணங்களை அடிப்படையா வச்சு செயல்படுதுன்னு.
These are material subject matters.
இந்த வேதங்கள் இருக்கக்கூடியது ஜட விஷயங்கள் பற்றியவை.
But real knowledge begins atato brahma jignasa, inquiring on the platform beyond சத்வகுண் ரஜகுண் தமகுண்.
ஆனா உண்மையா நம்ம கேள்வி கேட்கறது அப்படிங்கறது எப்ப ஆரம்பம் ஆகுதுன்னா அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா, இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களை தாண்டி நம்ம எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் உண்மையான விஷயங்கள் ஆரம்பமாகுது.
Sometimes people ask, well, why are there so many religious systems in the world?
ஒரு சில நேரங்கள்ல மக்கள் நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஏன் உலகத்துல பல்வேறு விதமான மத கூற்றுகள் இருக்கு?
Well, the answer is that there are many different levels of consciousness among human beings.
பதில் என்ன அப்படினா மக்கள் மத்தியில பல்வேறு விதமான உணர்வு நிலைகள் இருக்கு.
And to accommodate to people's various desires, the Supreme Lord manifests various types of religious processes.
பல்வேறு மக்களுடைய பல்வேறு விதமான ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பகவான் பல்வேறு விதமான மத கொள்கைகளை கொடுத்து அதுல அதன் மூலமா அவங்கள படிப்படியா தூய்மைப்படுத்துறார்.
But most people in the name of religion do not actually want to give themselves to the Supreme Lord.
ஆனா பெரும்பாலான மக்கள் மதம் அப்படிங்கிற பேர்ல செயல்பட்டு இருந்தாலும் அவங்க வந்து தங்களை முழுமையா முழுமுதற் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது.
Most people are materialistic.
பெரும்பாலான மக்கள் ஜடவாதிகளா தான் இருக்காங்க.
They pray, give me this, give me that, give me something else.
அவங்க வந்து எனக்கு இத கொடுங்க அத கொடுங்க இன்னும் நிறைய கொடுங்க அப்படினு கேக்குறவங்களா தான் இருக்காங்க.
So there are various kinds of religious processes for materialistic people.
இந்த மாதிரி ஜடவாதிகளுக்காக பல்வேறு விதமான மத வழிமுறைகள் இருக்கு.
There are religious processes for people at the very low level of consciousness that they like to kill animals.
மிருகங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மக்களுக்கு அவங்களுடைய உணர்வு நிலை ரொம்ப தாழ்வா இருக்கோ அத்தகைய மக்களுக்கு கூட ஒரு வகையான மத வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
So people on a low level of consciousness, they like to eat meat.
யாரெல்லாம் வந்து எந்த மனிதர்களுடைய உணர்வு நிலை தாழ்மையா இருக்கோ அவங்க வந்து மாமிசம் சாப்பிடுறது விருப்பப்படுவாங்க.
So some religious systems allow that.
அதனால ஒரு சில மத வழிமுறைகள் அதுக்கு அனுமதி கொடுக்குது.
But that is not a high level of religion.
ஆனா அது மதத்தினுடைய உயர்ந்த நிலையே ஆகாது.
Lord Krishna states in Bhagavad Gita, Patrang Pushpang Phalang Toyam Yome Bhaktya Prayachati Tadam Bhakti Upaharitam Ashnami Prayatatmanah.
பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், ஒருத்தர் எனக்கு ஒரு பூவோ பழமோ நீரோ இலையோ பக்தியோட அன்போடையும் கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்றேங்கிறார்.
So he doesn't ask for meat, fish, eggs, coffee, tea, onions, none of these things.
அவர் வந்து மாமிசம் கொடு, மீன் கொடு, முட்டை கொடு, காஃபி கொடு, டீ கொடு, வெங்காயம் கொடு, பூண்டு கொடு அப்படின்னு அவர் கேட்கல.
These are all tamasic foods.
இதெல்லாமே தமோ குணத்தை சேர்ந்த உணவுகள்.
So one cannot advance in spiritual consciousness if one is attached to these tamasic foods.
இத்தகு தமோ குணத்தை சேர்ந்த உணவு மேல ஒருத்தர் பற்றுதல் கொண்டிருந்தார் அப்படினா அவர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையிறது முடியாது.
Apart from totally materialistic religion, there is what we can call a semi-transcendental stage.
முழுக்க 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 ஜட விஷயத்தை சொல்லக்கூடிய மதங்களுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மதங்கள் வந்து உன்னத நிலையையும் சொல்லி தராம நடுநிலையில இருக்கக்கூடிய வழிமுறைகள் ஒரு சில இருக்கு.
There are certain classes of person who realize that material life is useless.
ஒரு சில மக்கள் வந்து இந்த ஜட வாழ்க்கை அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு உணர்றாங்க.
Material life means work very hard to become rich and famous and enjoy the senses and then die and become a cat or a dog.
ஜட வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வந்து வாழ்க்கைய நம்ம வாழ்க்கைய வாழ்றோம், இதன் மூலம் பெரிய பணக்காரனாகணும், நம்மளுடைய புலன்களை அனுபவிக்கணும், அப்படி அனுபவிச்சுட்டு மறுபடியும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாயாவோ பூனையாவோ நம்ம மாறிடுவோம். இதுதான் ஜட வாழ்க்கை மக்கள் மத்தியில
போயிட்டு.
ஒருத்தர் வந்து புண்ணியவனா இருந்தா அப்படின்னா அவன் வந்து உடனே வந்து ஒரு நாயாவோ பூனையாவோ மாற மாட்டான், அவன் வந்து ஒரு தேவனா சொர்க்கலோகங்களுக்கு மேல போலாம்.
But from the perspective of a transcendentalist, being Indra or being a dog, there's not much difference.
ஆன ஒரு ஆன்மீகவாதியினுடைய தளத்துல இருந்து பார்த்தோம் அப்படினா இந்திரனுடைய நிலையில இருந்தாலும் சரி ஒரு நாயினுடைய நிலையில இருந்தாலும் சரி அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது.
It's all useless.
இது எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லாத நிலைகள் தான்.
Material life means janma mrityu jara vyadhi dukha.
ஏன் அப்படின்னா இந்த ஜட வாழ்க்கை அப்படின்னாலே ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற துக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்.
So certain persons, they become detached from material endeavors and they become transcendentalists.
ஒரு சில மக்கள் இந்த ஜட உலக வாழ்க்கையில இருந்து வெறுப்பு உற்று அது மூலமா ஆன்மீக பாதைக்கு வரலாம்னு முயற்சி பண்றாங்க.
But they fail to recognize the simple fact that they are subordinate to the Supreme Lord.
ana avanga edha endha oru chinna karutha thavara vittranga appadina avanga mulumudar kadavulukku keel padindavargal abingra karutha avanga thavara vittarranga.
And despite their detachment from the material world, they make the gross mistake of considering themselves one in all respects with the Supreme.
avanga indha jada ulagatha thorakka koodiya tanmaiye pettirundha kuda தன்னையே கடவுளுக்கு சமமா நினைக்கக்கூடிய ஒரு தவறை அவங்க இழைச்சிடுறாங்க. அந்த தவறு மிகப்பெரிய ஒரு தவறாகும்.
So here is the famous looking at the Gopuram of the famous Shiva temple, and I was speaking briefly about how Lord Shiva, Lord Vishnu is the source of Lord Shiva.
இங்க நம்ம வந்து ஒரு அற்புதமான கோபுரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இங்க ஒரு நல்ல சிவன் கோயில் இருக்கு. இந்த சிவன் கோயில் முன்னாடி நான் இங்க உட்கார்ந்து எப்படி சிவபெருமான் பகவான் விஷ்ணுவிடம் இருந்து வந்தார் அப்படிங்கறத எப்படி விஷ்ணு சிவபெருமானுக்கு மூலமா இருக்காருங்கறத விளக்கின்னு இருக்கோம்.
As stated in this verse that ஹமாதேஹி தேவானம், Lord Krishna states, I am the origin of all the devas.
இங்க இந்த பதத்துல சொல்லியிருக்க மாதிரி கிருஷ்ணர் சொல்றார், அகமாதிரி தேவானாம், நானே எல்லா தேவர்களுக்கும் ஆதியா இருக்கிறேன்.
This area is also famous for a transcendentalist who was known as a maharshi.
இங்க மகரிஷி அப்படினு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான ஆன்மீகவாதிக்கும் இந்த இடம் ரொம்ப பிரபலமானது.
So he was a transcendentalist. He wasn't interested in material enjoyment.
அவர் ஒரு ஆன்மீகவாதியா இருந்தார். அவர் இந்த ஜட உலக இன்பத்துல ஆர்வமுடையவரா இல்ல.
But at the same time, he failed to recognize his subordination to Krishna.
ஆனா அதே சமயத்துல அவர் தான் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தவன் அப்படிங்கற கருத்தை உணர்றதுக்கு தவறிவிட்டார்.
And he presumed that by dint of his transcendental enlightenment he was God. He was Bhagavan himself.
ஆனா அவர் என்ன நினைச்சார் அப்படினா தன்னுடைய ஆன்மீக அறிவின் காரணத்தினால தன்னையே வந்து கடவுளா பகவானா கற்பனை செய்து கொண்டார்.
But Lord Krishna states here that maharshinam cha sarvashah aham adirhi devanam maharshinam cha sarvashah, I am the origin of all the demigods and of all the maharshis also.
Inge Bhagavan Krishna solrar aham adirhi devanam
maharshinam cha sarvashah
maharshinam cha sarvashah, na vandu ella devargalukkum aadiya irken adhe mari ella vidamana maharshigalukkum aadiya irkengrar.
Krishna is the source of everything.
கிருஷ்ணரே எல்லாவற்றின் மூலம்.
அஹம் சர்வஸ்ய பிரபவஹ, he states in Bhagavad Gita, I am the source of everything.
பகவத் கீதையில அவர் சொல்றார், அஹம் சர்வஸ்ய பிரபவஹ, எல்லாவற்றுக்கும் மூலம் நானேங்கிறார்.
So if we accept Bhagavad Gita, then we have to accept that Krishna is the source of everything.
அதனால நம்ம பகவத் கீதையை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா கிருஷ்ணரே எல்லாவற்றுக்கும் மூலம் அப்படிங்கறதையும் நம்ம ஏற்றுக்கொண்டாகணும்.
Various people interpret Bhagavad Gita in various ways to suit their own ideas.
பல்வேறு மக்கள் பகவத் கீதைக்கு பல்வேறு விதத்துல அவங்களுடைய சொந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக வியாக்கியானங்களை கொடுக்கறாங்க.
But the real way to understand Bhagavad Gita is to understand what Krishna is actually saying.
ஆனா பகவத்கீதையை உண்மையான விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நேரடியா புரிஞ்சுக்கிறது.
Just like you know, the mother may have cooked some nice food and she wants to share it out, and she says to the sons, now you just take it all equally.
இப்ப ஒரு தாய் ஒரு அற்புதமான பதார்த்தங்கள் பல்வேறு உணவு பதார்த்தங்களை சமைச்சிருக்காங்க. அந்த பதார்த்தங்களை சமைச்சிட்டு அவங்க வந்து தங்களுடைய மகன்களுக்கு மத்தியில எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே.
So one of the sons said, you see, she said to share it out equally and give me more. The one of the sons says that did you hear what she said? She said to share it out equally but give me, you can all have equal shares but I'll have more.
இப்ப அதுல ஒரு பையன் சொல்றான், அம்மா சொன்னதை கேட்டியா, எல்லாரும் சமமா பங்கு போட்டுக்கணும்னு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் சமமா பங்கு போட்டுக்கோங்க, ஆனா எனக்கு அதிகமா கொடுங்கன்னு கேக்குறான்.
Well, that's not what Thai said.
ஆனா அது வந்து அம்மா சொன்னது கிடையாது, தாய் சொன்னது கிடையாது.
It's something like what she said, but it's changed a little bit for the personal advantage of one of the brothers.
அது அம்மா சொன்ன விஷயம்தான், ஆனா அந்த ஒரு மகனுடைய சொந்த நலனுக்காக அம்மாவினுடைய கூற்று கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு.
The person who heard that didn't like it because he wanted to get more.
அவன் அதிகமா பெறணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினால அந்த மகன் சொன்னதை வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கல.
Because he's greedy.
ஏன்னா அவன் பேராசையுடையவனா இருக்கான்.
So in the same way, when Krishna says, surrender to me, I am the supreme, we may not like it.
அதே மாதிரிதான் கிருஷ்ணர் சொல்லும்போது, நானே முழுமுதல் கடவுள், என்கிட்ட சரணடைன்னு அவர் சொல்லும்போது நமக்கு அது பிடிக்காம இருக்கலாம்.
Because we are rascals.
ஏன் அப்படின்னா நம்ம அயோக்கியர்களா இருக்கோம்.
Therefore we change it a little bit and we reinterpret it.
அதனால நம்ம வந்து அத கொஞ்சம் அப்படியே மாத்தி நமக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்க நினைக்கிறோம்.
So even if one is known as a maharshi or a yogi or whatever, if one does not present Bhagavad Gita as he is, then he is, according to Krishna Bhagavad Gita, called Dushkriti or rascal.
இங்க ஒருத்தர் மகரிஷியா இருக்கலாம், யோகிகளா இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்க பகவத் கீதையில பகவான் எப்படி சொல்லியிருக்காரோ அதன் அடிப்படையில அதை உண்மை இருவுல கொடுக்கல அப்படின்னா அப்ப அத்தகு நபர்கள் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றதன் பிரகாரம் துஷ்கிருத்தினர்கள் அழைக்கப்படுறாங்க, அதாவது அயோக்கியர்கள் சொல்லப்படுறாங்க.
This is why the Vaishnavas and the Shaivas, they were tussling.
இதனாலதான் வைஷ்ணவர்களும் சைவர்களும் எப்பவுமே சண்டையிட்டு இருப்பாங்க.
Because the Vaishnavas, we don't have any objection to offering respect to Lord Shiva. That's very good.
வைஷ்ணவர்களை பொறுத்தளவு சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது, அது ரொம்ப நல்லதுதான்.
But if we say that he is superior to Lord Vishnu, that's not correct.
ஆன நம்ம சிவபெருமான் விஷ்ணுவை விட உயர்ந்தவர்னு சொன்னோம்னா அப்ப அது சரி கிடையாது.
So that's obstructing the real benefit that the jiva can have by understanding that I'm a servant of Krishna.
நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுனால ஒரு ஜீவன் என்ன ஒரு பலனை அடையுமோ அந்த பலனை இத்தகு கூற்று மாற்றி அமைக்குது. அதனால நம்ம வந்து சிவபெருமான் விஷ்ணுவை விட பெரியவர் அப்படிங்கிற கூற்றை ஏற்றுக்கொண்டது கிடையாது.
So therefore we are presenting Bhagavad Gita unmai uruvil as it is.
அதனால தான் நம்ம பகவத் கீதைய உண்மை உருவல கொடுக்கிறோம்.
Srila Prabhupada has kindly presented the matter as it is.
Srila Prabhupada ரொம்ப கருணையோட அந்த செய்தியை உள்ளது உள்ளபடி கொடுத்திருக்கார்.
It's an amazing fact that we can ask any Hindu who considers himself a pious Hindu.
நாம போய் எந்த ஒரு இந்து வந்து தன்னை வந்து மதத்தோட சார்புடையவனா நான் நல்லவனா நினைச்சிட்டு இருக்கானோ அந்த ஒரு இந்து கிட்ட யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் ஒரு கேள்வி கேட்கலாம்.
We can ask them, well, do you believe Bhagavad Gita, what it says?
நீங்க வந்து பகவத்கீதையை நம்புறியா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம்.
And they'll say yes.
அவங்க உடனே சொல்லுவாங்க ஆமான்னு ஒத்துப்பாங்க.
And if you ask them, well, do you know what it says? And they say no.
ஆனா அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமான்னு அவங்க சொல்லுவாங்க இல்ல தெரியாதும்பா.
I believe what Bhagavad Gita says but I don't know what it says.
பகவத்கீதை என்ன சொல்ல பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் நம்புறேன் ஆனா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியலம்பாங்க.
Or they have complete misunderstandings of what it says.
அப்படி இல்லனா பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்களே தவறா ஏதோ புரிஞ்சு வச்சிருப்பாங்க.
Generally people are too lazy to read Bhagavad Gita.
பொதுவ மக்கள் வந்து பகவத் கீதையை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமுடையவர்களா இருக்காங்க.
So they have a little poster in their office which has the Gita saram.
அதனால அவங்க வந்து அவங்க வீட்ல ஒரு அவங்க அவங்க அலுவலகத்துல ஒரு போஸ்டர் ஒன்னு வச்சிருப்பாங்க கீதா சாரம்னு போட்டு.
Which is just complete rubbish and absolutely nothing to do with what Bhagavad Gita says.
ஆனா அந்த கீதா சாரம் அப்படிங்கறது பகவத் கீதையில சொல்றதுக்கும் அதுக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்ல. மிகப்பெரிய அபத்தமா இருக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்.
In this so-called Gita Saram, it states that whatever happened in the past, that was good.
அந்த பேரளவிலான கீதாச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நல்லதாவே நடந்ததுமா.
Whatever is happening is now is good and whatever will happen in the future is good.
இப்ப எதெல்லாம் நடக்குதோ அது வருங்காலத்துல என்னவெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே நல்லதுமா.
This apart from being complete nonsense has got nothing to do with anything stated in Bhagavad Gita.
இது முழுக்க முழுக்க அபத்தமா இருக்கு அப்படிங்கற கருத்துக்கு மேல பார்த்தோம் அப்படினா பகவத் கீதைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது.
Rather in Bhagavad Gita Lord Krishna points out that janma mrityu jara vyadhi dukha dok doshanudashanam. This material world, the situation of this material world is not at all good. It's full of the miseries of birth, death, old age and disease.
நீங்க பகவத் கீதையில பாத்தீங்கனா பகவான் கிருஷ்ணர் சொல்றார் ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம். இந்த ஜட உலகமானது பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற நான்கு துயரங்களால எப்பவுமே நிரம்பி இருக்கு. அதனால இந்த உலகத்துல எப்பவுமே நல்லதுங்கிறது கிடையாது கெட்டதுதான் இருக்குங்கிறார்.
If anyone comes up to us and says that everything that happened was good, everything going on now is good, and everything in future is good, everything is just good, we should slap them very severely in the face.
யாராவது நம்மகிட்ட வந்து எதெல்லாம் நடந்ததோ அது நல்லதாவே நடந்தது, எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நல்லதாவே நடக்குது, எதெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொன்னாங்கன்னா உடனே அந்த நபருடைய கண்ணத்துல நம்ம பலார் பலார்னு அரையணும்.
We should say that was good.
அரஞ்சிட்டு சொன்னா இதுவும் நல்லது தான்.
And I am going to do it again and it will be more good.
நான் அதையே திரும்பி பண்ண போறேன் அப்ப இன்னும் நல்லா இருக்கும்.
And we should slap them until they admit that they're talking nonsense.
அவங்க அபத்தமான காரியத்தை பேசுனாங்க அப்படிங்கறத அவன் ஒத்துக்கிற வரைக்கும் அவனுக்கு கண்ணத்துல அரஞ்சிட்டே இருக்கணும்.
Because to misuse the words of Bhagavan, that's actually blasphemy.
பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடிய விஷயங்களை தவறா உபயோகப்படுத்துறது அப்படிங்கறது கிருஷ்ணர் எதிர்த்து சொல்லக்கூடிய கிருஷ்ணரை திட்டக்கூடிய விஷயங்களா இருக்கும்.
We should know what is in Bhagavad Gita.
பகவத் கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
Krishna says surrender to me, that is good.
கிருஷ்ணர் சொல்றார் எங்கிட்ட சரணடை அப்படிங்கிறார் அது நல்லது.
And not surrendering to me, that is not at all good.
கிருஷ்ணர் கிட்ட நம்ம சரணடையல அப்படின்னா அது நல்லதே கிடையாது.
So whatever we do in this material world,
அதனால நம்ம இந்த ஜட உலகத்துல என்னெல்லாம் செய்றோமோ.
Now Indians have become very ambitious.
இந்தியர்கள் வந்து ரொம்ப ஆர்வமுடையவர்களா இருக்காங்க சாதிக்கணும்ங்கற விருப்பத்தோட.
They want to have women becoming astronauts.
அவங்க வந்து பெண்கள் விண்வெளி வீரர்கள் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க.
And getting blasted to pieces.
அப்படி விண்வெளி வீரர்கள் ஆகி இப்ப சுக்குநூறு ஆகணும்னு விருப்பப்படுறாங்க.
And materially prosperous and all this.
ஜட விஷயங்கள்ல ரொம்ப செல்வ செழிப்போட வரணும்னு சொல்லி இந்தியர்கள் விருப்பப்படுறாங்க. இப்ப
how many miss worlds came from india 3 2 3 whatever
இந்தியாவுல இருந்து எத்தனை உலகலகிகள் வந்தாங்க ரெண்டோ மூணு பேரோ வந்திருக்காங்க.
So it's all useless.
இது எல்லாமே பிரயோஜனம் இல்லாது.
Without surrender to Krishna, everything is useless.
Krishna kitta saranadaila appadina ellame proyojanam illada da.
You can be miss world in this life, the most beautiful woman in this world, and the next life you can be the most beautiful she dog running in the street.
Neenga inda piravila neenga vande inda ulagathile miga cheranda alagiya ulagalagiya neenga pattam peralam ana adutha piravila neenga vande ஒரு தெருவுல ஓடிட்டு இருக்கக்கூடிய நாயில் அழகான ஒரு நாயா நீங்க இருக்கலாம்.
So this might sound shocking, but it's true.
இது அதிர்ச்சி தரக்கூடியதா தோன்றலாம் ஆனா அதுதான் உண்மை.
Sometimes the doctors, they diagnose someone has got cancer and they don't like to tell them. The doctors, they may diagnose you've got cancer and they don't like to tell them.
ஒரு சிலர் மருத்துவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்து அவங்க மடிஞ்சிருவாங்க ஆனா அதை சொல்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க.
Or someone has got AIDS and they tell them, well, you only have 6 months to live, but don't worry, it's not so bad.
அவங்க இப்ப ஒரு சிலருக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கு அப்படின்னா அவங்க 6 மாதம் தான் வாழ போறாங்க அப்படின்னா கூட அந்த மருத்துவர் வந்து வருத்தப்படாத நீ நல்லா வருத்தப்படாதன்னு சொல்லுவாங்க.
We'll give you some treatment, it'll only cost, you know, 70 lakhs of rupees. And we'll extend your life to 7 months.
அவங்க சொல்லுவாங்க நீ 6 மாசம் வாழ்வ நாங்க வந்து ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மருத்துவ வசதிகள் செஞ்சு தரோம் அது மூலமா நீ வந்து 7 மாசம் வாழலாம்பாங்க.
The actual fact is that it's miserable.
உண்மை என்ன அப்படின்னா நம்ம துன்பமயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்.
But we don't like to admit it.
ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம விரும்புறது இல்ல.
So this material world is miserable.
இந்த ஜட உலகம் துன்பமயமானது.
And we are the cause of our own suffering.
நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் நம்மளே தான்.
Purusha sukha dukha nam bhuktritve hetu ruchate. Sometimes people ask, why has God made suffering?
ஒரு சில நேரங்கள்ல மக்கள் கேக்குறாங்க ஏன் கடவுள் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறாருன்னு.
But we made the situation by which we create our own suffering.
ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம தான் எந்த சூழ்நிலை மூலமா நம்ம கஷ்டப்படுவோமோ அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கின்றோம்.
He is upadrashta anumanta cha. He sees everything and he lets us do what we like.
அவர் நம்ம செய்ய கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துன்றார். நம்ம செய்யிறதுக்கு அனுமதியையும் கொடுக்கிறார்.
And we create a situation by which, by performing sinful activities, we are forced to suffer in this material world.
ஆனா நம்ம தான் ஒரு வகையான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். நம்ம பாவகரமான செயல்கள் செஞ்சதன் காரணத்தினால இந்த ஜட உலகத்துல கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி இருக்கோம்.
So really the only path of auspiciousness for the jiva is to recognize that my only duty is to surrender to Krishna.
அதனால ஜீவனுக்கு உண்மையான மங்களகரமான பாதை என்ன அப்படினா நான் வந்து என்னுடைய ஒரே கடமை கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது.
When we say surrender to Krishna, it might sound like something like a criminal surrendering to the police.
நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைறது அப்படினு சொல்லும்போது ஒரு குற்றவாளி காவல் துறை சேர்ந்தவர்ட்ட சரணடைற மாதிரி நம்ம நினைக்கலாம்.
But it's not like that.
ஆனா அது அது மாதிரி கிடையாது.
It's simply a matter of recognizing that Krishna is our supreme friend.
கிருஷ்ணரே நம்மளுடைய உன்னதமான நண்பர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்.
Krishna is very sweet.
கிருஷ்ணர் ரொம்ப இனிமையானவர்.
We are meant for living very happily.
நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா வாழ வேண்டியவர்கள்.
We can live happily with Krishna.
நம்ம கிருஷ்ணரோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ முடியும்.
We can live happily in this world by chanting Hare Krishna.
நம்ம இந்த உலகத்திலே ஹரி கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது மூலமா மகிழ்ச்சியா வாழ முடியும்.
Now I'm traveling throughout India and throughout the world. I've been doing so for over 30 years.
நான் வந்து இப்ப இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நான் கடந்த 30 வருடங்களா செய்து கொண்டிருக்கேன்.
And speaking the message of Bhagavad Gita as according to my capacity, according to as I've heard from Srila Prabhupada.
என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட இருந்து நான் என்ன கேட்டிருக்கனோ அதன் அடிப்படையில நான் வந்து பகவத்கீதையினுடைய செய்திய உள்ளது உள்ளபடி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
So we meet all kinds of people from very rich, very poor, very famous, not at all famous.
நாம வந்து எல்லா விதமான மக்களையும் சந்திக்கிறோம். பணக்காரர்கள், ஏழைகள், ரொம்ப பிரபலமானவர்கள், ஒண்ணுமே இல்லாம யாருக்கும் தெரியாதவங்க, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறேன்.
And we see that the only thing that actually makes people fulfilled is if they chant Hare Krishna.
அந்த மக்கள் எத்தனை மக்களா எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடியது உண்மையிலே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது மட்டும்தான்.
Everyone is struggling in this material world.
இந்த ஜட உலகத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க.
Some people are very poor and they're struggling even to get enough food for their family.
ஒரு சில மக்கள் எந்த அளவுக்கு ஏழையா இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு உணவு கிடைக்கிறதுக்கே அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க.
And some people are quite rich but they're struggling because and I have to spend 1 crore for my daughter's marriage and I can't really afford it, they're also struggling.
ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பணக்காரர்களா இருப்பாங்க, பணக்காரர்களா இருந்தாலும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க.
But devotees of Krishna, they're also struggling, but they're struggling to control the mind and senses and surrender to Krishna.
கிருஷ்ணனுடைய பக்தர்கள் கூட கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கிருஷ்ணர்கிட்ட எப்படி சரணடைய வைக்கிறது அப்படிங்கறதுக்காக
கஷ்டப்படுறாங்க.
கிருஷ்ணர் என்ன எப்பவுமே பராமரிக்கிறார் அப்படிங்கறதுல பக்தர்கள் எப்பவுமே உறுதியோட இருக்காங்க.
The path of Krishna bhakti is very easy in the present age.
தற்போதைய காலகட்டத்துல இந்த கிருஷ்ண பக்தி பாதை அப்படிங்கறது மிகவும் எளிமையானது.
Chaitanya Mahaprabhu, who also came here, he taught Hare Nama, Hare Nama, Hare Nama, Eva Kevalam Kalo Nasteva, Nasteva, Nasteva Gati Aranyata.
Chaitanya Mahaprabhu, அவர் இங்கே கூட வந்திருக்கார். அவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கார் அப்படின்னா,
he also visited this temple.
அவர் இந்த கோயிலையும் அவர் வந்து விஜயம் செஞ்சிருக்கார். அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார்னா, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரேனியதா. அதாவது இந்த கலியுகத்துல ஹரிநாமத்தை சொல்லுவதை தவிர ஹரிநாமத்தை சொல்லுவதை தவிர ஹரிநாமத்தை சொல்லுவதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லைன்னு.
It's a very practical process, chanting the holy names of Krishna.
கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொல்றது அப்படிங்கறது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு வழிமுறை.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
By chanting the names of Krishna, the dirt on the heart is cleaned.
கிருஷ்ணருடைய இந்த திருநாமத்தை சொல்றதின் மூலமா நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் சுத்தப்படுத்தப்படும்.
What is that dirt?
அப்படி என்ன அழுக்கு இருக்கு இதயத்துல?
This they have this angioplasty in medicine. If you have too much accumulation of fats and that in the valves, then they have the angioplasty to remove the blockage and the passage of the heart.
நம்மளுடைய இதயத்தினுடைய பாதையில ஏதாவது கொழுப்பு வந்து அதை ஏதாவது அடைச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சில மருந்துகள் இருக்கு, அந்த மருந்து சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு வந்து விலகி போயிடும்.
But there is no medical operation to remove the kaam krodh lobh from the heart.
ஆனா நம்மளுடைய இதயத்துல இருந்து காம குரோத லோபத்தை போக்குறதுக்கு எந்த விதமான மருந்துகளும் கிடையாது.
Is the spiritual operation of chanting the names of Krishna.
ஆன இங்கே ஆன்மீகமான அறுவை சிகிச்சை இருக்கு, அது கிருஷ்ணருடைய திருநாமங்களை சொல்றது.
This is a very practical process. Everyone can do it.
இது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய வழிமுறை. இதை எல்லாரும் பயிற்சி பண்ண முடியும்.
In the modern age, people don't have so much time.
நவீன காலத்துல மக்களுக்கு நேரம் அதிகமா கிடையாது.
In the name of progress, everyone is very busy.
முன்னேற்றம் அப்படிங்கற பேர்ல எல்லாரும் ரொம்ப தீவிரமா மும்மரமா இருக்கறாங்க.
And a lot of tension.
அது மட்டுமல்லாம அவங்க மத்தியில பல்வேறு அழுத்தம் பயங்கரமா இருக்கு.
So some time has to be set aside for sadhana. Otherwise, what are we living for?
நம்மளுடைய நேரத்துல கொஞ்ச நேரத்தையாவது நம்ம வந்து சாதனாவுக்காக ஆன்மீக பயிற்சிக்காக ஒதுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுக்காக வாழ்க்கை வாழ்றோம்?
Most people spend most of their life working.
பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலான பகுதியை வேலை செய்யறதிலே கழிக்கிறாங்க.
In from childhood they're studying, most of their time goes in studying.
அவங்களுடைய குழந்தை பருவத்துல அவங்களுடைய பெரும்பாலான நேரம் பள்ளி படிக்கிறதுலயே போகுது.
And then after some time has to be set aside for sadhana. Otherwise, what are we living for?
நம்மளுடைய நேரத்துல கொஞ்ச நேரத்தையாவது நம்ம வந்து சாதனாவுக்காக ஆன்மீக பயிற்சிக்காக ஒதுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுக்காக வாழ்க்கை வாழ்றோம்?
Most people spend most of their life working.
பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலான பகுதியை வேலை செய்யறதிலே கழிக்கிறாங்க.
In from childhood they're studying, most of their time goes in studying.
அவங்களுடைய குழந்தை பருவத்துல அவங்களுடைய பெரும்பாலான நேரம் பள்ளி படிக்கிறதுலயே போகுது.
And then after qualifying they're working very hard.
அவங்க படிச்சு தகுதி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப கடினமா வேலை செய்றாங்க.
Or even if you're not qualified, then people have to work long hours, just as you see, just like this Kalavati Mataji, who's falling asleep over there. Her husband is working long hours on the bus.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒருத்தர் தகுதி பெறாதவங்களா இருந்தா கூட அவங்களும் பல்வேறு நேரங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இங்க வந்து கலாவதி மாதாஜி இப்ப அவங்க வந்து தூக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பல மணி நேரம் பேருந்துல வேலை செய்ய வேண்டியவர்களா இருக்காங்க. இங்க வந்து டுப் 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 டுப்னு ஆட்டோ ரிக்ஷா நிறைய போயிட்டு இருக்கு.
These rickshaw drivers, they're working, you know, like 12,
13, 14, 15 hours a day. So, in the auto ஓட்டுனர்கள் மணி நேரம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
So, somehow or other, we have to make time for sadhana.
நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு வழிமுறையில நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கணும்.
Otherwise, what are we living for? What is the point?
அப்படி இல்லனா நாம எதுக்காக வாழ்க்கை வாழ்றோம்? வாழ்க்கை வாழ்றதோட கருத்து என்ன?
Just work, 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 and then die. What is the point?
சும்மா வேலை 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 வேலைன்னு செஞ்சின்றதுட்டு அப்ப மரணம் அடைஞ்சிரோம். அப்ப வாழ்க்கையோட கருத்து என்ன?
Human life is meant for God realization.
மனித வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுளை புரிஞ்சிக்கிறதுக்கானது.
Eating, sleeping, all right, those things are there, but the main thing is we have to act in such a way in this life that we don't get born again.
சாப்பிடுறது தூங்குறது அப்படிங்கறது அது இருக்கட்டும், ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ளார வரக்கூடாதுங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வடிவமைக்கணும்.
We have to act in such a way that we can go on leaving this body, tyaktva deham punarjanma naiti mameti sojana, we can go to Krishna.
நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னா இந்த உடலை நாம் விட்டு ஒழிச்சதுக்கு அப்புறம் மறுபடி மற்றொரு பிறவியை எடுக்காம கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும்.
That can be, is affected by chanting the Hare Krishna mantra.
அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதின் மூலமா.
It is an effective process for awakening our natural loving feelings for Krishna.
Krishnar mele namakku irukkakoodiya iyarkiyana anbu ennangala velippaduthuradhukku inda Hare Krishna Mahamantra solradhu abingiradhu migavum uganda oru valimurai.
So we request you all to please start this process of chanting Hare Krishna.
Adinala naanga unga ellarkittiyum வேண்டுகோள் விடுக்கிறது என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது அப்படிங்கிற வழிமுறையை ஆரம்பிங்க.
Take this up seriously in your life.
இதை உங்களுடைய வாழ்க்கையில தீவிரமா ஏற்று பயிற்சி பண்ணுங்க.
Your life will be better.
உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும்.
People saying, let me go to Australia, my life will be better.
மக்கள் நினைக்கிறாங்க நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும்னு.
Let me earn another crore of rupees, my life will be better.
Na innoru 1 crore rupees sambaricha appadina ennude vaalkai sirappa amaiyum nenikiranga.
But we say there's no need to make such a drastic change.
Ana namma enna solrom appadina athagu vaalkaiyila andha maariyana maatrangala valiyamikkanungra avasiyame kedaiyadhu.
Just add this chanting of Hare Krishna to your life.
Ungalude vaalkaiyoda serthu indha Hare Krishna Mahamandatha jabatha serthu kollunga.
It's very easy.
இது ரொம்ப எளிமையானது.
Anyone who has got two lips and a tongue can chant Hare Krishna.
யாருக்கெல்லாம் ரெண்டு உதடுகளும் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லலாம்.
And most people have two lips and a tongue.
பெரும்பாலான மக்களுக்கு ரெண்டு உதடுகளும் நாக்கும் இருக்கு.
But most people don't chant Hare Krishna.
ஆனா பெரும்பாலான மக்கள் ஹரே கிருஷ்ணான்னு சொல்றது கிடையாது.
Why don't they chant Hare Krishna?
ஏன் அவங்க அது மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்ல கூடாது?
Well, maybe they don't know about chanting Hare Krishna.
அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது அப்படிங்கறது பத்தி தெரியாமல இருக்கலாமே.
They don't know what a good effect they can get from chanting Hare Krishna.
இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றது மூலமா எந்த விதமான நல்விளைவுகள் அடைவாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு புரியாம இருக்கலாமே.
So we are telling you.
அதனால நம்ம உங்களுக்கு சொல்லி தரோம்.
You can have the perfection even greater than the maharishis who are meditating in a cave. You living in your family life can attain a much higher perfection by chanting the names of Krishna.
Gogaila ukkandu dhyanam pannakoodiya magarisigala kaatlum ungalude veetliye ukkandirundhu neenga indha Hare Krishna mahamandratha javam pandradhu moolama unnadamana uyarnda pakkuva nilai adaiya mudiyum.
Even in the apparently materialistic life, if we make our desire to love Krishna, then that is far better than being a big yogi or a sannyasi or a tyagi.
Nama melotama oru oru jada valkaila irukkira maari irundha kuda nammude valkaye vandu krishnara thirthi paduthadukkaga nammude valkaye nama vadivamichu seyalpattom appadina appa andha attavey valkayanadu oru magarishigalavo yogigalavo tyagigalavo engengeyo poi dhyanam pannakudiyavangalude valkaye kaattalum serandhadu.
So this is our request to you.
அதனால அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் உங்களுக்கு.
Please chant Hare Krishna and be happy.
தயவுசெய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி அதன் மூலம் மகிழ்ச்சியோட இருங்க.
Is any question about this?
இது பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒரு சில மக்கள் ஒன்னு சொல்லலாம், இன்னொரு சில மக்கள் வேற ஏதாவது விஷயங்களை சொல்லலாம்.
What is Bhagavan say?
ஆனா பகவான் என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாமே.
Bhagavan, he speaks in Bhagavad Gita.
பகவான் பகவத் கீதையில பேசுறார்.
And he explains there is purva janma punya and purva janma pap also.
அவர் அதுல விளக்கம் கொடுக்கிறார், பூர்வ ஜென்ம புண்ணியமும் இருக்கு பூர்வ ஜென்ம பாவமும் இருக்குங்கிறார்.
So yes, there is.
Ama apdi irukku.
Otherwise, why is someone born in a rich family and someone in a poor family?
Apdi purva janma paavam punyam illa appadina appa yen oruthar vandu panakara kudumbathla pirakkara oruthar yen eela kudumbathla pirakkara?
Why is someone born with a healthy body and someone was born with a congenital defect?
ஏன் ஒரு சிலர் வந்து நல்ல ஆரோக்கியமான உடலோட பிறக்கிறாங்க, ஒரு சிலர் ஆரோக்கியம் இல்லாம பிறக்கிறாங்க, ஏன்?
As Maharshi Einstein said, I don't believe that God is playing dice with the universe. It's a fair world.
மகரிஷி ஐன்ஸ்டைன் சொல்றார், கடவுள் வந்து ஏதோ இந்த உலகத்தை வந்து ஏதோ விளையாட்டு மாதிரி அவர் வந்து விளையாண்டு இருக்க கிடையாது, இந்த உலகம் வந்து ரொம்ப நுணுக்கமா வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறார்.
The thing is, some people may say, some people say there isn't.
ஒரு சில மக்கள் அப்படி இருக்குங்கிறாங்க, ஒரு சில மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க.
Why don't you become educated in this subject and understand it properly?
அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏன் இந்த விஷயத்தை நீங்க வந்து ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதன் மூலமா நீங்க உணரக்கூடாது?
It's not a matter of opinion.
இது வந்து ஒருத்தருடைய கருத்து இன்னொருத்தருடைய கருத்து அப்படிங்கறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது.
Therefore we are presenting so many books of spiritual philosophy.
அதனாலதான் இந்த ஆன்மீக தத்துவங்களை எடுத்து சொல்லக்கூடிய பல்வேறு புத்தகங்களை நாங்க மக்கள் மத்தியில கொடுத்துட்டு இருக்கோம்.
This is important to understand, isn't it?
இத புரிஞ்சுக்கிறதுங்கிறது முக்கியமானது அப்படிதானே?
Is there any other question?
வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
There is Shani, Rahu, Ketu, Vastu, what is it?
Chant Hare Krishna.
What is it?
Hare Krishna மந்திரத்தை சொல்லுங்க, வேற எதுவும் தேவையில்லை.
All these, they're all under the control of Krishna.
இவங்க எல்லாருமே கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறாங்க.
If you surrender to Krishna, then 100,000 Rahus can do nothing to you.
நீங்க கிருஷ்ணர்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான ராகுக்கள் வந்தாலும் உங்களை எதுவும் பண்ண முடியாது.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்குமாறு கேட்டுக்கிறோம்.
Krishna, 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 Hare Hare,
Rama, Hare Rama.
நிறைய ஆன்மீக விஷயங்கள் பேசணும், அந்த விஷயங்கள் உங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இஸ்கான் அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர் எழுதின புத்தகங்கள் நிறைய இங்க விநியோகத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தவ திரு பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் அவர் எழுதின புத்தகங்களும் இங்க விற்பனைக்கு இருக்கு. பகவத்கீதை உண்மை இருவில் இப்ப மகாராஜ் பகவத்கீதை உண்மை பகவத்கீதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அதனுடைய உண்மை இருவில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னார். அந்த பகவத்கீதை உண்மை இருவில் இங்க இருக்கு, மற்றும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம எப்படி அன்றாட ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்றது அப்படிங்கறதுக்கு பக்தி யோகம்ங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகங்களை வாங்கி படிச்சு பயன்பெறுமாறு
கேட்டுக்கிறோம்.
பக்தியோகத்துக்கு